இப்படி நான் என்னுடைய பிறவி மாயிக்கமான பிறவி இப்பொழுது பிறக்கிறேன், பிறந்து இங்க செய்கிறேன், இவைகள்லாம் சொல்லிவிட்டார். செஞ்ச பிறகு இதை யார் அறிகிறானோ அவன் சேமத்தை அடைகிறான் சார். இந்த அறிவு பகவானுடைய ஜென்மாவானது மாயிக்கமாக இருக்கு. பகவான் இப்பொழுது அவதாரம் பண்ணுவார், இந்தெந்த செயல்கள் பண்ணுவார் என்று அறிந்தாலே அவனுக்கு க்ஷேமம் வருதுங்கிறார். ஜன்ம கர்மஜமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமே ஜிதோர்ஜுனா. ஜன்ம கர்மஜமே திவ்யம், என்னுடைய ஜென்மா மாயிகமான ஜென்மா அப்படின்னா, நம்ம ஜென்மாக்கள்லாம் போன ஜென்மாவில் நம்ம என்னென்ன கர்மாக்களை பண்ணினோமோ அதுக்கு தக்கவாறு நமக்கு ஒரு சரீரம், இந்த சரீரமானது வந்ததுலேருந்து கவலைப்பட்டுட்டே இருக்கும் நமக்கு. இங்கே வலி அங்கே வலி, அது சரியா இல்லை சரியா இல்லை, எல்லாம் சரியா இருந்தாலும் மன சரியா இல்லை, எதாவது கவலைப்பட்டுட்டே இருக்காது. இப்படிப்பட்டதான பிராரத்த கர்மாவனால வந்ததான சரீரம் நமக்கு வியாபாரிகமான சரீரம். பகவானுக்கு எல்லாம் மாயிக்கமான சரீரம், அவர் இஷ்டமா சரீரத்தை எடுத்துட்டார் அவ்வளவுதான், அவருக்கு சுவாதந்திரம் உண்டு. அந்த சரீரமா அது ஒரு மாய தோற்றம் தான் அந்த சரீரம். அதனால ஜென்மா கர்மச்சா, நான் என்னென்ன செயல்களை செய்தேன், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய தர்த்ததாம் தர்ம சம்ஸ்தாபனம், இதே போல கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா, இப்படி யார் தத்வமா நிஜமா எப்படியும் அறிந்து கொள்கிறானோ அவன் தியக்வா தேகம் புனர் ஜன்மா நைதி, இந்த சரீரத்தை விட்டு விட்டு புனர்ஜன்ம நைதி, மறுபடியும் ஜென்மாவை எடுத்துக்கொள்வதில்லை. ஆனா என்ன சொல்றான் சார், மாமேதி சோர்ஜுனா, என்னை அடைகிறான் அவன். இதை பேசி சாதிச்சிருந்தா நம்ம ராவணமே கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறோம். என்ன சொல்லிருக்க பகவான், என்னுடைய பிறவி என்னுடைய செயல்கள், இதோ ஜெயந்தியை கொண்டாடுறதுன்னா இதோ பூஜை பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லை. அது பார்க்கணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ராமநவமி பூஜை பண்ணி பகவானுக்கு வடபருப்பு தபானகம் நீர்மோர் எல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆனந்தமா சாப்பிட்டு நம்ம சௌக்கியமா இருக்கோம். இன்னொரு பாரதக்காரியத்தை விட்டோம், என்னது கர்மா, அவர் என்ன பண்ணினார் என்கிறத அறியணும். ஆகையால் ராமநவமி பண்ணுவோம்னா ராமாயணம் படிக்கணும், அதுபோல கிருஷ்ண ஜெயந்தியில பாகவதம் படிக்கணும், இதுபோல அந்தந்த ஜெயந்தியில அந்தந்த ஜென்மாவனால பகவான் என்னென்ன பண்ணினாரோ அந்த திவ்யமான சரித்திரங்களை அறியணும். ஜென்ம கர்ம சமே நித்யம் திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா, இப்படி யார் அறிகிறானோ சக்வாதேகம் புனர்ஜன்மனைதி, இந்த சரீரத்தை விட்டுவிட்டு மறுபடியும் ஜென்மாவை எடுத்துக்கொள்வதில்லை. எடுத்துக்கொள்ளன்னா எங்க போறாம, ஜென்மா எடுங்க, மரணானந்தரம் சரீரம் போயிடுது, இன்னொரு ஜென்மாவும் எடுக்க மாட்டேங்கிறான், இங்கே சார் போவாம, ஒன்று இங்கே இருக்கணும் இல்லை அங்கே இருக்கணும், இதுவும் இல்லை இது சரீரம் போயிடுது, அங்கே போறது இல்லை மறுபடியும் இல்லைன்னு அப்ப என்ன ஆறுது அப்படின்னு கேட்டேன். மா மேதி எங்கிட்ட வராப்பா, என்னோட ஒன்னா ஆயிடுறாப்பா, மோட்சத்தை அடைதான் அப்படின்னு வழியை சொன்னார். இப்ப பவர் தத் ஜென்மா, ஜென்மான என்ன, மாயா ரூபம் மித்யாபூதம் ஜென்மா, கர்மச்சா சாது பரிந்திராணாதி, சாதுக்களை காப்பாற்றுவது, துட்டாளை ஹிம்சப்படுத்துறது, தர்மத்தை நிலநாட்டுவது எனக்கூடியதான கர்மாக்கள், சாது பரித்ராணாதி மமா மே மம திவ்யம் அப்ராக்கிருதம் ஐஸ்வரம், அப்ராக்கிருதமான ஸ்வரூபம், பிரகிருதிக்கு வசப்படாததான ஒரு ஸ்வரூபம் ஐஸ்வரம் ஏவம் யதோக்தம், இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை யதோக்தம், இதை யோ வேட்டி தத்வதா, யார் அறிகிறானோ, இதுதான் தத்துவம் இதுதான் உண்மை அப்படின்னு யார் அறிகிறானோ, தத்வேனா யதாவது எப்படி நான் சொன்னேனோ அதே மாதிரி, தியக்த்வா தேகமிமம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு புனர்ஜன்மா புனா உற்பத்தி நைதி ந பிராப்னோதி, மறுபடியும் பிறவியை அடைவதில்லை. என்ன பண்றான், மாமேதி ஆகச்சதி, என்னிடத்துக்கு வந்துவிட்டான், சஹ முச்சதே அர்ஜுனா, பகவான் அர்ஜுனா என்ன அடைகிறான், தன்னத்தான் இருக்கு கேட்கிறதுக்கு, பகவான் ஜென்மா மாயிகமான ஜென்மா, பகவான் பிறந்து இன்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கார், இப்பெல்லாம் பிறக்க போறார், தெரிஞ்ச பொறுமோ மோட்சத்தை அடைவான்
என்ன.
அர்ஜுனன மாயேன்னு சொல்லல, அர்ஜுனுடைய சரீரம் நம்ம சரீரம் மாதிரி இல்ல, மாயா காரியமான அஜ்ஞானாதிகள், உலகத்துல பொருள்கள் நாலு விதமான பொருள் இருக்கு, ஒன்னு பாரமார்த்திக சத்தியமான பிரம்மஸ்வரூபம், அதுக்கு எப்பொழுதும் எண்ணிக்கும் பாதம் இல்லை. ரெண்டாவது வியாபகாரிக ஸ்வரூபம், டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இது பாதம் இல்லை. நீரும் நானும் இருக்கிற பரியந்தம் இருந்துட்டு தான் இருக்கும், மாறல. இதுக்கு பாதம் உண்டான மரணத்துல பாதம் வரப்போகுது, சாவத் பரியந்தம் இருந்துட்டு இருக்கோம், எல்லாம் நடக்காது. மூணாவது சொப்னத்தை பார்க்கிற பிராதிபாசிக பதார்த்தங்கள், அது அப்பப்ப பாதிக்கப்படுகிறது. இந்த வியாபாரிக்கத்துக்கும் பிராதிபாசிக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டும் அழியக்கூடியதுதான். இது ரொம்ப நாள் ஆனப்புறம் அழியிறது வியாபாரிக்கம், டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு உபயோகப்படுகிறது. சுவாப்னிகமான பதார்த்தங்கள் அப்படி இல்லை, இது பிராதிபாசிக்கு. இதுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு பதார்த்தம் இருக்கு, அசத்துன்னு பேர். அது எப்பொழுதும் யாருக்கும் எண்ணிக்கும் காணப்படாது. வந்தியாபுத்திரன், முயல் கொம்பு, இப்படிப்பட்டது. இதுதான் உலகத்தை நாரா பிரிக்கிறான். இதுல பிரம்மமானது எப்பொழுதும் யாருக்கும் காணப்படாது கண்களுக்கு, அது இருக்கு ஆனா வாசாம கோச்சரம். பகவானுடைய அவதானம் அப்படின்னு சொல்ல முடியும், என்ன கண்ணால பாக்குறல, எல்லாரும் அனுபவிக்கிறளோ இல்லையோ, பேசிட்டு இருக்காரு, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காரு. ஆகையால் சுத்த பிரம்மம்னு சொல்ல முடியாது, நிர்குண பிரம்மம்னு சொல்ல முடியாது. அதே போலயே அசத்துன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் அனுபவிக்கிறாள. வியாபாரிகமான சரீரமா அப்படின்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன்னா அதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவர் பிறக்கும் பொழுது அவர் எப்படி பிறந்திருக்க, சசங்க சக்கரம் சகிரே டக்குண்டன் இப்படி எல்லாம் பிறந்திருக்காங்கிற, அப்படி மாலினம் இப்படிப்பட்டதான சரீரத்தோட எல்லாம் பிறந்திருக்காங்கிற. பிறக்கிறப்போ யாராவது இப்படி சரீரத்தையும் வஸ்திரத்தோடையும் ஆபரணங்களோடையும் பிறப்பார, அது வியாபாரிகமான ஜென்மான்னு சொல்ல முடியல. கடைசியில என்ன செஞ்சிருக்க, பிராதிபாசிகம்னு சொல்லணும். பகவானுடைய சரீரம் தோற்றம், அந்த தோற்றமா இருக்கிறதுனாலதான் அந்தந்த சரீரம் அப்பப்பொழுது அழிஞ்சு போறது, அதனால்தான் மாயிக்கம்னு சொல்றோம். பகவானுடைய சரீரம் மாயிக்கம், நம்ம சரீரம் எல்லாம் அப்படி இல்லை. இது வியாபாரிக்கம், இது அவஸ்தை பண்ணவன பிறந்திருக்குது. இது சரீரம் கீழ் விழ பார்த்தீங்கன்னா பிராரத கர்மா முடிகிற வரையின் தான் இதுக்கு அவஸ்தப்படும். அதே போல இல்லை, பகவானுடைய சரீரம் அது மாயிக்கம், அதனால்தான் மாயாமயம்னு சொன்னேன். ஸோ இப்ப பிராதிபாசிக்கம் மாதிரி பகவானுடைய சரீரம் அப்பப்ப இருக்கும், அப்பப்ப போகும். அவனுடைய சரீரத்துக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. நம்ம சரீரம் அப்படி இல்லை, இது ஒரு நியதமாக ஒரு காரணத்தை வச்சுண்டு காரணத்தினுடைய காரியமாக பிறந்திருக்கு. நீங்க பிறந்ததான பிராதிபாசிகள்லாம் இருக்கு, இது கர்மாக்கள்லாம் இருக்கோ இல்லையா, அந்த கர்மாக்களுடைய பலமாக இங்க பிறந்திருக்கு. பகவானுடைய சரீரம் கர்மாவனுடைய பலம் இல்லை, அவர் இஷ்டமா சுவாதந்திரமா எடுத்துட்டார். எல்லா பொருளுக்கும் உபாதான காரணம் மாயையா இருந்த போதிலும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அது கேவலமான மாயை மட்டும், அது நம்ம மாயினுடைய காரியமான கர்மாக்களுடைய விளைவாக இந்த சரீரம் வந்து. அதான் பகவானுடைய சரீரத்துக்கும் நம்ம சரீரத்துக்கும் வித்தியாசம். அங்கே சுவேட்சையா இருக்கக்கூடியதான மாயா ஒண்ணுதான் காரணம், அந்த மாயையோட நம்ம பிராரப்த கர்மா எனக்கூடியதான தோஷமும் அடிஷனலா இருக்கு.
அதான் பிரதிபாச பிரபாச வருத்தத்தில் கடைசியில் ஏகாதசி கடைசியில் ஏகாதச ஸ்கந்தத்தில் ஜாரம் வந்து அஸ்திரம் மரணம் அந்த இரும்போடு கஷ்டத்தை இதில் விடுறான், அதெல்லாம் எடுத்துக்க அவருக்கு அப்படி எப்படி மாயானங்க அப்படியே வைக்கலாமே.
உங்களுக்கு சந்தேகம் வருதே அதுக்காக. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீள், ஜென்மாந்தரத்தில் ஒரு எந்த கர்மா பண்ணினாலும் அதனுடைய விளை ஒரு நாள் ஏற்படும்னு நீங்கள் சொல்றீங்க. அதற்காக பகவான் என்ன பண்ணியிருக்கார், வாலிய வதம் இப்படி நடந்ததுங்கிறதுக்காக அதை தான் சுவீகரிச்சுட்டார். அப்ப மாயிக்கமா இருந்து அவர் சாப்பிட வேண்டாமே, அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் இப்படின்னு கேட்பிடும் இல்லையா, அவர் சாப்பிட்டு கல்யாணம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டா தானே நீரும் நம்ம மாதிரின்னு பக்தி வரும் உங்களுக்கு. அதற்க இப்ப ஜன்ம கர்மஜமே நித்திவ்யம் ஏவம் யோகேத்தி தத்வதஹ தக்வா தேகம் புனர் ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. இது வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா இத்தனை நாளா நீங்க என்ன சொல்லிருக்கேள், ஆத்ம ஞானம் வந்தாதான் மோட்சம்னு சொல்லிருக்கேள். அது மறக்கப்படாது, ஞானாதேவத கைவல்யம் ஞாத்வா தேவம் உச்சதே சர்வபாதைஹி நான்ய பந்தா வித்யதே யனாயா. இப்படிப்பட்டதான ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் வச்சுண்டு ஆத்ம ஞானம் ஒண்ணு வந்தா தான் மோட்சம் வரும், அதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிருக்கேன். இப்ப இன்னொரு வழி சொல்றேன், நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய ஜென்மம் எப்படி இருக்கு, நான் எப்பொழுது பிறக்கிறேன், இதை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு மோட்சம். என்ன சார் ரொம்ப ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்றது, இன்னொரு இடத்துல இரு மாதிரி சொல்றது, எப்படி மோட்சம் எனக்கு என்ன, ஏன்னா மோட்சத்தை கவலைப்படுறோம் நான், நீங்க இல்ல, நீங்க மோட்சத்தை அடைஞ்சு விட்டு எப்படியாலும் பேசி உள்ள இருக்கேன். எனக்கு மோட்சம் வரணும்னு இத்தனை நாள என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஆத்ம ஜானம் ஒண்ணுத்தான் வழி, அதை தவிர வேற வழி இல்லைங்கிற. அப்ப ஈஸ்வரனுடைய ஜென்ம கர்ம ஜானத்தினால ஜீவனுக்கு எப்படி முக்தி வரும்? நீங்க கேட்க சொல்ற கேள்விக்கு சமாதானம் சரியா இல்லையே அப்படின்னு கேள்வி வரலாம். அதுக்கு என்ன சொல்ற, ஜீவனுடைய ஸ்வரூபம் ஈஸ்வரன் தான். ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறன்னு சொல்லவே இல்லை. ஈஸ்வரன் மாயாவை சின்ன சைத்தன்யம், அந்த மாயாவை சின்ன சைத்தன்யம் தான் ஜீவனுடைய நிஜமான ஸ்வரூபம். ஆகையால் தத்துவமசிங்கிற வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது, தொம்பதமானது தத்பதம் தான், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை, தொம்பதம் தொம்பதார்த்தம் தத்பதார்த்தம் தான் அப்படின்னு சொல்ற. இப்ப ஈஸ்வரனுடைய தத்துவம் தெரிஞ்சின்றேயானால் ஈஸ்வரன் சுத்த சைத்தன்யம், இதை மாயையோட சேர்ந்து மாயிக்கமாக ஜென்மாவை எடுத்துக்கிறது, மாயையோட சேர்ந்து இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான இத்தனை செயல்களையும் பண்றதுங்கிறது தெரிஞ்சின்றேன்னா ஜீவ தத்துவமும் அறிஞ்சின்றிருக்கு. ஈஸ்வர தத்துவம் ஜீவ தத்துவம் ஒண்ணுதான், ஆத்ம தத்துவம். ஸோ ஆத்ம தத்துவத்தினால்தான் முக்தி கிடைக்குது. இப்ப விவகாரம் என்னன்னா, இப்படி ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு இப்படி பதில் சொல்லணும். இக்கேள்வி என்ன வந்திருக்கு, ஜன்ம கர்மஜமே திவ்யம், என்னுடைய பிறவி மாயிகமான பிறவி, நான் எப்பொழுது பிறக்கிறேன், எப்பொழுது தர்மம் குறையிறதோ அப்பொழுது பிறக்கிறேன், பிறந்து என்ன பண்றேன், தர்மத்தை மேல் நோக்கி தர்மத்தை சாதுக்களை காப்பாற்றுறேன், துஷ்டர்களை ஹிம்ச பண்ணுகிறேன், தர்மத்தை நிலைநாட்டுறேன். இவைகள் தெரிந்த மரணானந்தரம் மறுபடியும் ஜென்மம் எடுக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிருக்கேன். ஆகையால் உங்களுடைய ஜென்மா உங்களுடைய கர்மா இதை தெரிஞ்சென்றால் ஜீவனுக்கு முக்தி வருதுன்னு சொல்றேன். இப்ப இந்த ஸ்லோகத்தில் அதான் சொல்ல, ஈஸ்வரனுடைய ஜென்மா ஈஸ்வரனுடைய கர்மாவை அறிந்தால் ஈஸ்வர பின்னனா இருக்கக்கூடியதான ஜீவனுக்கு முக்தி வரும்னு சொல்றா போல இருக்கே. ஆனா இப்படி சித்தாந்தத்துக்கு விரோதமா இருக்கே, ஜீவனானவன் தன்னுடைய ஆத்ம ஜானத்தை அறிந்தால்தானே மோட்சம் வருதுன்னு சொல்றேள். ஆத்மாவாரே திரட்டவியாங்கிற ஸ்ருதியினாலையும், ஞானாதேவத கைவல்யம்ங்கிறதுனாலையும், ஞாத்வா தேவம் உச்சதே சர்வபாதைங்கிறதுனாலையும் இந்த ஸ்ருதி, இதை தவிர வேற வழி இல்லைன்னு வேற சொல்லன்ற கேள். அப்படி இருக்கும் பொழுது ஜீவனுக்கு ஈஸ்வர ஜானத்தினால எப்படி முக்தி வரும் அப்படிங்கிறது கேள்வி. என்ன பதில் சொல்றோம், ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறங்கிற வியாபாரிக்க மேல வச்சுட்டு பேசிட்டு இருக்காய். வசுதா ஈஸ்வரன் சொன்னாலே மாயாவை சின்ன சைத்தன்யம் தான், அந்த சைத்தன்யம் தான் ஜீவனாக இருக்கான். ஆகையால் ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கிறான்னா ஜீவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம், ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஆகையால் ஆத்ம ஜானத்தினால்தான் முக்திங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விவகாரம் என்ன, ஜீவனே ஈஸ்வரன், ஆகையால் ஈஸ்வர ஜானம்னு சொன்னா ஆத்ம ஜானம், ஆத்ம ஜானத்தினால முக்தி. அப்ப இந்த இடத்துல ஜீவனே ஈஸ்வரன் சொல்றேல, ஜீவேஸ்வர பேதம்னா லோகத்துல வியாபாரிக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா, தத்துவமாக ரெண்டு பேரும் ஒண்ணுதான் வெவ்வேறாக காணப்படுகிறது. அதனாலதான் பாஷ்யத்துல யோ வேத்தி தத்வதா அப்படின்னு இருக்கு, ஏவம் யோ வேத்தி தத்வதா, உண்மை எது என்று அறிகிறானோ. மூல ஸ்லோகத்திலையும் திவ்யம் யோ வேத்தி தத்வதா தத்வேனா யதாவது, அதான் உண்மையான ஒரு ஸ்வரூபம் என்னதான் என்று யார் அறிகிறாளோ அவளுக்கு முக்தி. அப்படி சாதாரணமாக இதை பூஜை இதே பண்ணிட்டேன்னா பகவான் வேற நான் வேற அப்படின்னு ராமாஷ்டோத்திரம் கிருஷ்ணா அஷ்டோத்திரம் தெரிஞ்சுட்டு பூஜை பண்ணோம்னா அதனால ஏதோ புண்ணியம் வரும், முக்தி வரணுமே என தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதான் இங்கே சொல்லியிருக்கு.
ஆமா
அப்படி அதான்.